சிந்துகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய உலக கல்லீரல் தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை மூத்த கல்லீரல் மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் சி. குமரகுருபரன் அவர்கள் கல்லீரல் நோய் அறிகுறி சிகிச்சை முறைகள் பற்றி பல தகவல்கள் வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்குது, ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மனித உடலோட அமைப்புங்க. மனித உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் அது சரியான வகைகளில் இயங்கிறதுனால தான் நாம் வந்து ஆரோக்கியமாக நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களோ அதற்கான வகையில் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இப்படி ஒன்னொன்னையும் நம்ம வந்து அதை சரி செய்து நம்ம உடலை ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எல்லாமே செய்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு நாட்களும் ஒரு சிறப்பு தினங்களாக மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பல தகவல்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா இன்று உலக கல்லீரல் தினம். இந்த கல்லீரல் அதோட பணிகள்லாம் என்ன, அது எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது, இப்படிங்கிற பல தகவல்களையும் இன்றைய தினம் நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் எந்த அளவுக்கு கல்லீரலை வந்து நம்ம பாதுகாத்து நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற பல தகவல்களையும் கல்லீரல் சிறப்பு மருத்துவர் இதை பற்றி விரிவாக கூற இருக்காங்க. நம்ம இப்போ கேட்கலாமா சார்? வணக்கம் சார்.
சார் வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் குமரகுருபரன், கல்லீரல் சிறப்பு மருத்துவ சிகிச்சை நிபுணர், திருச்சி அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து. உலக கல்லீரல் தினமான இன்று கல்லீரல் நோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உங்களுடன் இணைந்திருக்கிறேன்.
சார், இப்போ மனித உடலில் ஒவ்வொரு பாகமும் மிக மிக முக்கியமான பாகம். நம் மனித உடல் ஒவ்வொரு பாகமும் அதோட சிறந்த வகையில் பணிகள் செய்கிறனால தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோம். அந்த வகையில் வந்து இப்போ வந்து மனித உடல் வந்து கல்லீரல் வந்து எந்த பாகத்தில் இருக்குது, அதோட பணிகள் என்னென்ன செய்யுது சார்?
நீங்க சொன்ன மாதிரியே கல்லீரலுக்கு எண்ணற்ற பணிகள் உண்டு. முதலில் கல்லீரல் எங்கு இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றின் மேல் பகுதி, வலது மேல் பகுதியில் கல்லீரல் அமைந்திருக்கிறது. விலா எலும்புக்கு கீழே கல்லீரல் அமைந்திருக்கிறது. கல்லீரலுக்கு எண்ணற்ற பணிகள் உண்டு. நம்ம உடம்பில் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதிலிருந்து ப்ளஸ் நம்ம உடம்புல செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது, நம்ம உடம்புல ஏற்படுற கொழுப்பு சத்துக்களை செரிமானம் செய்கிறது, கல்லீரலுக்கு எண்ணற்ற செயல்கள் உண்டு. பொதுவாக கல்லீரல் எங்கே அமைந்திருக்கிறதுங்கிறத நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். நம்ம வயிற்றின் வலது மேல் பகுதி, அதாவது விலா எலும்புக்கு கீழே தான் கல்லீரல் அமைந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமானது நம் சாப்பிடும் உணவை செரிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே கல்லீரல் தான் செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சத்து, இரத்த சுத்தரிப்பு, இது எல்லாமே கல்லீரல்ல நடக்கும்.
சார், இப்போ கல்லீரல் வந்து அதோட பணிகள் பத்தி என்னென்னலாம் இருக்கு, எப்படி எல்லாம் செய்யுது அப்படிங்கிற பத்தி சொன்னீங்க. இப்போ அதே நேரத்துல வந்து பொதுவாக மனித உடல்களில் ஒவ்வொரு நோய் தாக்கங்களும் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில வந்து இப்போ அந்த கல்லீரல் வந்து என்ன மாதிரியான நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார்?
கல்லீரல்ல பல வகையான நோய் ஏற்படலாம். முதலில் வந்து பொதுவாக நாம் அறியக்கூடியது கல்லீரல் வீக்கம்னு சொல்லுவாங்க. அதாவது அறிகுறிகள் எதுவும் பெருசாக தென்படாது, கல்லீரல் வீக்கம் மட்டும் இருக்கும். அது வந்து நம்ம ரொட்டீனாக பார்க்குற ஸ்கேனில் தெரியும். இது இல்லாமல் கல்லீரல் புண்படுதல், கல்லீரல் புண்படுதல்னு நம்ம சொல்கிறது உடம்பில் எங்கெல்லாம் காயம் ஏற்படுதோ அதே மாதிரி கல்லீரல்லையும் காயம் ஏற்படலாம். கிருமி தொற்றுனால இல்லை சில காரணங்களால் கல்லீரலில் காயம் ஏற்படலாம். கல்லீரல் செயலிழக்கக்கூடிய தன்மைக்கு கூட செல்லலாம். சில நோய் காரணங்களால் கல்லீரல் சுத்தமாக செயலிழந்து போகலாம். அது வந்து லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகையான நோய்கள் கல்லீரலை தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும், எதெல்லாம் கல்லீரலை தாக்கலாங்கிறத நம்ம இனி மேலும் விவாதிப்போம்.
சார், இப்போ நீங்கள் அந்த கல்லீரல் வீக்கம் அப்படி சொல்லுவீங்க சார், அப்படின்னா கல்லீரல் வீக்கம் சொல்கிறாங்களே அப்படின்னா அது என்ன சார், அது என்ன மாதிரி எப்படி வீக்கமாக இருக்குமா, அது என்ன அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன மாதிரி இருக்கும் சார்?
அதாவது பொதுவாக கல்லீரல் வீக்கம்னு எல்லாரும் சொல்றது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா ஒரு கொழுப்பு அடைப்பு, அதாவது உடம்புல எங்கேயாவது போய் உதாரணத்துக்கு எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது இருதயத்தில் கொழுப்பு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்றோம் இல்லையா. அது மாதிரி கல்லீரலுடைய செல்கள், கல்லீரலுடைய செல்களில் கொழுப்பு மேலே படிஞ்சு அதை அடைக்கிறது மூலியமா கல்லீரல் வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தை தான் வந்து நம்ம கல்லீரல் வீக்கம்னு சொல்றோம். பொதுவா நாட்பட இந்த கொழுப்பு அடைப்பு இருந்துகிட்டே இருக்கையில அது அடுத்த கட்டமாக கல்லீரலை புண்படுத்த ஆரம்பிச்சிடும். புண்படுத்த ஆரம்பிச்சோடனே தான் நீங்க கல்லீரல் நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்பட ஆரம்பிச்சிடும். இதைத்தான் வந்து கல்லீரல் வீக்கம்னு சொல்லுவோம். அந்த கல்லீரல் வீக்கம் தான் முதல் ஆரம்ப கட்ட நிலையா இருக்கும் கல்லீரல் நோய்க்கு.
சார், இப்போ புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு பாகங்கள்லையும் வந்து புற்றுநோய் ஏற்பட்டு அதனால ஒவ்வொரு பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற வகையில சொல்றாங்க. இந்த கல்லீரல்லையும் வந்து புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வகையில வாய்ப்பு இருக்கா சார்?
கல்லீரல்லையும் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. பொதுவாக நம்ம உலகளாவிய டேட்டா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற கேன்சர்ஸ்ல கல்லீரலுடைய புற்றுநோய் வந்து இரண்டாவது மூன்றாவது இடங்கள்ல இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் சொல்ல இல்லையா, நாள்பட கல்லீரல்ல ஒரு புண் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த கல்லீரல் நாள்பட அந்த புண்ணாக என்னாங்கன்னா அந்த இடத்துல வடு ஏற்படும். அந்த வடு ஏற்படுறதுன்னு சொல்றது வந்து நம்ம சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த கல்லீரல் வந்து சிரோசிஸ் ஆயிடுச்சு, அதுல வடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுல அந்த புற்றுநோய்க்கு தேவையான செல்கள் வளர்றதுக்கு காரணங்கள் ஜாஸ்தி. அப்ப அந்த புற்றுநோய் அந்த சிரோசிஸ் ஏற்பட்டோன்னே இந்த சிரோசிஸ் ஏற்பட்ட கல்லீரல்ல 2-3 மடங்கு புற்றுநோய் வளர்றதுக்கு தன்மை அதிகம் உள்ளது. அதனால கல்லீரல்லையும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
சார், இப்போ கல்லீரல்ல வந்து நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க, அதை வந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு அதோட அறிகுறிகள் என்னென்ன இருக்கும், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்?
ஆரம்ப நிலை கல்லீரல் நோய்க்கு இப்ப அறிகுறிகள் பெருசா எதுவும் தென்படாது. ஒரு நாள்பட சோர்வு மட்டுமே ஒரு முக்கியமான அறிகுறியா இருக்கலாம். அதை வேறு பல காரணங்களுக்காக நம்ம அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்காமல் விட்டுருவோம். அதனுடைய நாள்பட்டு அந்த கல்லீரலுடைய பாதிப்பு அதிகமானோன்னே அடுத்தடுத்து வர அறிகுறிகள் தான் நம்மளுக்கு ரொம்ப வெளிப்படையாக தென்படும். அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயிறு உப்புசம், அதாவது வயிற்றில் நீர்க்கோர்வை, நீர் கோர்க்கிறது, கணுக்கால் மற்றும் கால் வீக்கம் ஏற்படுறது, தோல் அரிப்பு இருக்கலாம், மலம் வந்து வெளிர்த்த நிறத்தில் போகும், இல்லைன்னா சில நேரங்களில் மலம் கருப்பு நிறத்தில் போகலாம், இரத்த வாந்தி எடுக்கலாம், சில நபர்கள் வந்து இரத்த வாந்தி எடுக்கலாம், மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலைங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி. எல்லாரும் மஞ்சள் காமாலை நோயின்னு நினைச்சுக்குவாங்க. மஞ்சள் காமாலை நோய் கிடையாது, ஒரு நோய் உள்ள இருக்கிறதோட அறிகுறியா வெளியே தென்படுறதுதான் மஞ்சள் காமாலை. இப்ப நான் மேற்கூறிய சொன்னது எல்லாமே கல்லீரல் நோய்களுக்கான அறிகுறிகள் தான்.
சார், இப்போ இந்த கல்லீரல் நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் சார்?
காரணங்கள் பார்த்தீங்கன்னா சில சாதா, அதாவது சில நம்ம யூஸ்வலாக மைல்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம், பெருசு பெரிதும் பயப்படக்கூடிய தன்மை இல்லாத கல்லீரல் நோய்கள்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிருமி தொற்று. கிருமி தொற்று பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்று. அது எதனால வரலான்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் ஈன்னு சொல்லுவோம். இந்த ஏஇ ரெண்டும் எதனால வரும்னா நீங்கள் ஒரு அசுத்தமான உணவு இல்லை சுகாதாரமற்ற நீர் பருகிறதுனால வரலாம். இது வந்து பெரிய பாதிப்பு கல்லீரலுக்கு எதுவும் உண்டு பண்ணாது. 90% இது நம்மளுடைய உடம்பு எதிர்ப்பு சக்தி மூலமாகவே இது இயற்கையாகவே தன்னை உடம்பே இதை சரி செய்து கொள்ளும். பெரிய பாதிப்புகள் இதில் பெரும்பாலும் தென்படாது. ஆனால் சில வைரஸ்கள் இருக்கு. அதாவது இப்போ எப்படி நான் வந்து ஒவ்வொரு வைரஸ்க்கு ஹெப்படைட்டிஸ் ஏ ஈன்னு சொன்னனோ அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் பி சி இந்த ரெண்டு வைரஸ் இருக்கு. இந்த ரெண்டு வைரஸுடைய இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப கட்ட நிலையில பெருசா வந்து எந்த அறிகுறிகளும் இது காமிக்காது. நாள்பட இது கல்லீரல் அலர்ச்சி உண்டு பண்ணலாம். கல்லீரல் அலர்ச்சி உண்டு பண்றது மூலியமா கல்லீரல்ல புற்றுநோய் உண்டு பண்றதுக்குமான வாய்ப்புகளும் இந்த வைரஸ் ஏற்படுத்தும். இது பரவக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா பொதுவா இரத்த சம்பந்தமா தான் இது பரவும். அடுத்து வேறு காரணங்கள் அடுத்து பார்த்தா மது அருந்துதல். நம்ம ரொட்டீனா இது எல்லாருக்கும் தெரியும், அதிகபட்சமா அதிக அளவில் மது அருந்து கொள்வதனால கல்லீரலுடைய கல்லீரல் நாள்பட புண்ணாகி சிரோசிஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, நீரழிவு நோய் உள்ளவர்கள், மாத்திரைகள் அதாவது தூக்க மாத்திரைகள், வழி நிவாரணிகள் மாத்திரைகள் அதிக அளவுல நம்ம மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம நிறைய செல்ஃப் அதாவது நம்மளே எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் வந்து கல்லீரலை பாதிக்கக்கூடிய காரணமா அமையுது.
கல்லீரல் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு சார்?
கல்லீரல் சிகிச்சை முறைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கல்லீரலுடைய நோயை கண்டறியறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்லீரலுடைய நோய் கண்டறியறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். எப்படி நீங்க வந்து ஒரு இரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு பாக்குறீங்களோ அதே மாதிரி கல்லீரலுடைய செயல்பாட ஒரு சிம்பிளான ஒரு சாதாரண ஒரு இரத்த பரிசோதனை மூலம் நீங்க கண்டறிய முடியும். நீங்க சாதாரண ஒரு சின்ன ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணினீங்கன்னா உங்க கல்லீரலுடைய சொன்னீங்க இல்லையா, கல்லீரல் வீக்கம்னு நம்ம பேசியிருந்தோம் முன்னாடி. கல்லீரலுடைய வீக்கம் கொஞ்சம் தென்படும், அதுல கல்லீரல் கொழுப்பு படிஞ்சிருக்கா கொழுப்பு படியிலையா அப்படிங்கிறதையும் நம்மளால கண்டறிய முடியும். ஒரு ஆரம்ப கட்ட கல்லீரல் நோய்களை இந்த ரெண்டு பரிசோதனை மட்டுமே வச்சு நம்மளால ஓரளவு ஒரு 70% சொல்லிட முடியும். சிகிச்சை முறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் மட்டுமே போதும். அதாவது ஆரம்ப கட்ட கல்லீரல் நோய், பொதுவாக ஆரம்ப கட்டம் வெறும் கொழுப்பு மட்டும் படிந்திருக்கு, பெரிய அளவு கல்லீரல் புண்படலை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டுமே போதும். ஆரோக்கியமான உணவு, நல்ல உடற்பயிற்சி, எடை குறைப்பு, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலே, இதெல்லாம் முறையா நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாலே இந்த கல்லீரல் நோயிலிருந்து விடுபடலாம். நம்ம ஊர்களில் மது அருந்ததையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கல்லீரல் நோயிலிருந்து, ஆரம்ப கட்ட கல்லீரல் நோயிலிருந்து மாத்திரை மருந்துகள் எதுவும் இல்லாம நம்மளால கல்லீரல் நோயிலிருந்து முழுதும் விடுபட முடியும். ஒரு அளவு தாண்டி போனதுக்கு அப்புறம், அதாவது கல்லீரல் புண்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற நேரத்துல வெறும் மருந்துகள் மூலியமா கல்லீரலை திருப்பி மீட்டெடுக்க முடியும். அதுவே கல்லீரலுடைய நாட்பட புண்ணாகி அது சிரோசிஸ் வந்து அதனுடைய அறிகுறிகள் தென்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கல்லீரல் ஃபெயிலியர், அதாவது லிவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்துச்சுன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம்.
சார், இப்போ இந்த கல்லீரலில் வந்து ஏற்படக்கூடிய அந்த தன்மை வந்து அந்த என்ன எத்தனை ஸ்டேஜ் சார் இருக்கு, இதை நம்ம ஆரம்ப கட்டத்தில் பார்த்துக்கிட்டா என்ன மாதிரி சரி பண்ணிக்கலாம், இல்லை அது முதிர்ச்சி போயக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் என்ன செய்யணும், எந்தெந்த ஸ்டேஜ் இருக்கு சார் இதில்?
முதல் கட்ட ஸ்டேஜ் வந்து கல்லீரலில் கொழுப்பு படியதல் தான். கல்லீரலில் கொழுப்பு படிதல் தான் வந்து முதல் கட்ட ஸ்டேஜ். அந்த கொழுப்பு நாள்பட படிதல் படிஞ்சுக்கிட்டே இருக்கனால கல்லீரல் புண்பட ஆரம்பிக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு புண்ணு நாள்பட பட்டாலும், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, கையில் புண் பட்டுச்சுன்னா அதோடைய ஆறக்கூடிய தன்மை அந்த புண்ணு வடுவாக தான் மாறும். அந்த மாதிரி நாள்பட புண்ணாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக, அடுத்தது ஃபைப்ரோசிஸ்னு ஒரு ஸ்டேஜ் சொல்லுவோம், இளைநார் படி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கல்லீரல் அலர்ச்சிக்கு போயிடும். கல்லீரலுக்கு மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை உண்டு, அதாவது ரீஜெனரேஷன் சொல்லுவோம், அதாவது மீள் உருவாக்கம், அதாவது கல்லீரல் மட்டும் திரும்பி திரும்பி வளரக்கூடிய தன்மை உண்டு. ஆரம்ப கட்ட அடியிலிருந்து அது மீண்டெழுகிறதுக்கு நிறைய முயற்சி செய்யும். அதனால முதல்கு அந்த கொழுப்பு படி ஆரம்பிச்ச ஸ்டேஜில இருந்தே திருப்பி கல்லீரல் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக திருப்பி திருப்பி எழுறதுக்கான முயற்சிகள் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு ரொம்ப நாள் பட இருக்கிறதல்ல, நாள் பட கடந்து போகையில தான் அது அடுத்த கட்ட நிலைக்கு நகர்ந்து கடைசி கட்ட ஸ்டேஜா கல்லீரல் அலர்ச்சி, அதாவது லிவர் சிரோசிஸ்க்கு போயிடுறது.
சார், இப்போ கல்லீரல் பாதிப்பு அப்படிங்கறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா, குழந்தைகளையும் பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா சார்?
இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவாக எல்லாரும் நினைச்சுக்குவாங்க கல்லீரல் பாதிப்புனாலே வந்து இந்த மது அருந்ததுனால வருது, அதனால இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், குழந்தைங்களுக்கு இருக்காது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. கல்லீரல் நோய் குழந்தைகளுக்கும் வரலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய கல்லீரல் நோய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மரபணு சார்ந்த விஷயங்களா இருக்கும். எதனால? ஜெனட்டிக் டிஃபெக்ட்னு சொல்லுவோம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், மரபணு சார்ந்த பிரச்சனைகளால குழந்தைகளுக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்படலாம். என்னென்ன அறிகுறிகள் பெரியவங்களுக்கு தென்படுதோ, இப்போ நான் மேற்கொண்டு சொன்ன அறிகுறிகள் எல்லாமே குழந்தைகளுக்கும் வரலாம். குழந்தைகளுக்கும் கல்லீரல் செயலிழப்பு ஆகலாம். இந்த மரபணு சார்ந்த கல்லீரல் நோய் ஏற்பட்டுச்சுன்னா குழந்தைகள் கல்லீரல் ஃபெயிலியர்ல கூட வந்து நம்மள்கிட்ட ப்ரெசென்ட் ஆகலாம்.
சார், இப்போ வந்து கல்லீரல் பாதிப்பு அதோட தன்மைகள் என்னென்ன இருக்கு, அது எந்த மாதிரியான கட்டத்தை தாண்டி அதிகபட்சமா வரக்கூடிய காலகட்டத்தில் அறுவை மாற்று அறுவை சிகிச்சை செய்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன, என்ன மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் என்ன மாதிரி செய்து இதை வந்து சரியாக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்குது சார்?
அதாவது கல்லீரல் நோய் ஏற்பட்டு அந்த உடம்புல, நம்ம உடம்புல இருக்க அந்த கல்லீரல் அந்த உடலுக்கு தேவையான செயல்பாடுகள் எதையும் அதால செய்ய முடியாத பட்சத்தில், செய்ய தவறும் பட்சத்தில் அதை ஃபெயிலியர்னு சொல்றோம். அந்த மாதிரி லிவர் ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும் விதமாக அமையுது. இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது எப்போ தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உடலில் இருக்க கல்லீரல் உடலுக்கு தேவையான செயல்கள் எதையும் செய்ய முடியாத பட்சத்தில், செய்ய தவறும் பட்சத்தில் இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையுது. இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதன் மூலியமா அவங்களுடைய பழைய நிலைக்கு, அதாவது அவங்களுடைய உடல் நிலையை மிகவும் பழைய ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறோம்.
சார், இப்போ இந்த மாற்று அறுவை சிகிச்சை செய்ததுக்கு பின்னால அவங்க வந்து எந்த மாதிரி அவங்க உடலை சீரா வந்து வச்சுக்கிறோம் சார்?
மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து தன்னுடைய உடலை முன்ன எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி பழைய போல் இருக்கலாம். முக்கியமா அவங்க பாதுகாத்துக்க வேண்டியது முறையான உணவு, வாழ்க்கை முறைகளில் மாற்றம், கிருமி தொற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக்க வேண்டியது, கொடுக்கும் மருந்துகளை சரியான முறையில் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்க்கை.
கல்லீரலை பாதுகாக்கும் வகையில நம்ம என்ன மாதிரி பின்பற்ற வேண்டிய விஷய வழிமுறைகள் என்ன, அதே போல என்ன மாதிரியான உணவு முறைகளையும் நம்ம வந்து எடுத்துக்கணும் சார்?
கல்லீரல் நோயிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நாம தவிர்க்க வேண்டியவை என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மது பழக்கம், அதாவது மது பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது சிவப்பு இறைச்சி, அதாவது ரெட் மீட்னு சொல்லுவோம், பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது அப்புறம் அதிக ஃப்ரூக்டோஸ், அதாவது ஃப்ரூக்டோஸ் கண்டெய்ன்டு ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் எதெல்லாம் பாக்கெட்ல அடைச்சு உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள். ரெண்டாவது கெட்ட கொழுப்புள்ள உணவுகள், அது மட்டும் இல்லாமல் வலி நிவாரணை மாத்திரைகள், அப்புறம் பொதுவாக தலைவலிக்கு நீங்களே மாத்திரை வாங்கி போட்டுக்கிறது, அப்புறம் தூக்க மாத்திரைகள், இதெல்லாம் அதிக அளவில் மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எடுப்பது, உடலில் பச்சை குத்தி கொள்வது, இதையெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். கல்லீரல் நோயிலிருந்து பாதுகாக்க நாம் முக்கியமான சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அவைகளில் ஒன்று முதலில் மது பழக்கம், அடுத்து முறையான உணவு முறையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதில் என்னென்ன நம்ம தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு இறைச்சி, ரெட் மீட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது அதிக கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள், கேன்டு ட்ரிங்க்ஸு, அதாவது என்னென்ன இதெல்லாம் பாக்கெட்டில் அடைச்சி டின்ல அடைச்சி விற்கிறாங்களோ அந்த மாதிரியான கூல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மருந்துகளை பொறுத்த வரைக்கும் வலி நிவாரண மருந்துகள் மற்றும் தூக்கமின்மைக்காக எடுத்துக்கக்கூடிய மருந்துகள், இவை அனைத்தும் சொந்தமாக எடுத்துக்காமல் மருத்துவரின் ஆலோசனைப்படி கரெக்டான டோசேஜில் எடுத்துக்கணும். அப்புறம் உடலில் பச்சை குத்தி கொள்வது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து வந்தாலே பெரும்பாலும் கல்லீரல் நோயிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு தேவையான வழிகளை மேற்கொள்ளும். பொதுவாக என்ன உணவு முறை எடுத்துக்கலாம்னு கேட்பாங்க, அதிக புரோட்டீன் உள்ள உணவுகள் மற்றும் இறைச்சி எடுத்துக்கல, அதிகபட்சம் நம்ம மீன் போன்ற இறைச்சி எடுத்துக்கலாம், மட்டன் இதெல்லாம் தவிர்த்துட்டு, அது இல்லாமல் காய்கறி பழங்கள் நிறையா சேர்த்துக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் உணவு பழக்கம் மட்டும் இல்லாமல் தினமும் உடற்பயிற்சி, முறையான உடற்பயிற்சி செய்வது மூலியமா நம்மளுடைய உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கல்லீரலை மட்டும் கிடையாது, பிற உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த உணவு பழக்க முறைகள் மிகவும் உதவியாக
இருக்கும். உலக கல்லீரல் தினமான இன்று கல்லீரலை பற்றிய பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல தகவல்களை இந்த நேரத்தில் சொன்னீங்க சார். புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
உலக கல்லீரல் தினமான இன்று கல்லீரலை பற்றி பல தகவல்களை கேட்டறிந்த புதுகை பண்பலை நேயர்களுக்கும், கல்லீரலை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வாய்ப்பு கொடுத்த புதுகை பண்பலைக்கும் எனது சார்பாகவும் திருச்சி அப்பல்லோ மருத்துவமனை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை திருச்சி அப்பல்லோ சிறப்பு மருத்துவமனை மூத்த கல்லீரல் மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் சி குமரகுருபரன் அவர்கள் கல்லீரல் நோய் அறிகுறி சிகிச்சை முறைகள் பற்றி வழங்கிய உரையாடலை கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.